ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு போற்றி பகருடை. வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
வீடலான வாயிலாய் விழுமியோர்களின் கடன், பாடலான வாயிலாய் பரவ நின்ற பண்பனே, காடலான வாயிலாய் கபாலி நீர் கடிமதில், சூடலான வாயிலாய் புலாயதென்ன கொள்கையே. சின்ன இன்பச் சேவடியும் திருவிழியும் திருமாலும் செல்வக்கையும் நன்மன்பர் கரகர்மை திருமுகமும் பசுங்குழவினடையே ஆகி புண்ணியத்தின் பொழிவாகி அற்புதக் கோலக் கொழுந்தாய் புலிநாயேற்கு கண்ணை விட்டு நீங்காத சிவஞான சற்குருவே கருணை வாழ்வே. எல்லாம் இல்ல ஸ்ரீ அங்கேற்கண்ணியே அம்பாள் சமேத ஸ்ரீ ஆலவாய் சுக்கநாத பெருமானுடைய பொன்னார் திருவடி கவனங்களை மனமொழிமைகளாலே போற்றி எழுதி கொண்டு திருக்கைலாய் வரம்புரை திருவாடுதுறை ஆதிரத்து 23வது அரப்பிடத்திலே எழுந்துள்ளிருந்து சித்தாந்த சைவ பரிபாலனம் புரிந்துள்ளி வருகின்ற சீர்வளசி குருமகாசனியான அவர்களுடைய பொன்னா திருவடிகளை திசை நோக்கி வணங்கிக் கொண்டு இந்த போற்றிப்பவருடையானது நம்முடைய சந்தானாச்சாரிய பெருமக்களிலே நான்காமவராக திகழக்கூடிய ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்துள்ள 8 சித்தாந்த சாஸ்திரங்களும் ஒன்றாக திகழ்வது, இது எம்பெருமானை போற்றி பாடுகின்ற ஒரு கோத்திரமாக அமைந்தே சாத்திர செய்திகளை எல்லாம் விளக்கமாக எடுத்து வைக்கின்றது. திருமுறைகளும் வந்து இறைவனை போற்றி பாடுகின்ற கோத்திர நூல்கள் தான். ஆனால் திருமுறைகளைக் கொண்டு சாத்திர செய்திகளை நாம் உணர்வது அரிது. சாத்திர செய்திகள் இருக்கத்தான் செய்கின்றன, நாம் உணர்வது அரிது. அப்போ நன்றாக சாத்திரங்களிலே தோய் இருந்தால்தான் அங்க வந்து நாம அரிதின் உணர்ந்து தெளிவு பெற முடியும். ஆனா இங்கே அந்த சாத்திரத்துக்குரிய இயல்பு விளங்கும்படியாக கோத்திரம் அமைத்துள்ளார். அதனாலதான் இது வந்து கோத்திரமாக இருந்தும் சாத்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளது. அதாவது சித்தாந்த கருத்துக்களை நன்கு விளங்க எடுத்து கூறுகின்ற நோக்கமும் இங்கே இருக்கின்றது. சித்தாந்த கருத்துக்களை ஒரு சாத்திரம் எப்படி விளக்கமாக எடுத்துரைக்க வேண்டுமோ அந்த முறையில் எடுத்துரைத்து இறைவனை தோத்தரிக்கின்ற ஒரு நூலாக அமைந்தது. அந்த முறையிலே பகுருடை என்பது பல தொடைகள் அமைய பாடப்படுவது. தொடை என்று இங்கே சொன்னது எதுகை மோனை இவற்றையெல்லாம் செய்வியுடைய தொடை என்பார். செய்விகளுக்கு 7 உறுப்புகள் சொல்வார். பல்வகை தாதுவின் என்று சொல்லி ஒரு நன்னூல் நுட்பம். பல்வகை தாதுவின் உடற்புயிர் போல் பல சொல்லால் பொருட்களாக சொல்லுவார். 7 வகை தாதுக்களாலே உடம்பு ஆக்கப்பட்டிருப்பது போல எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, அப்புறம் பாவே சொல்லுவார். இவற்றால் ஆனது பா. இப்படி இந்த 7 உறுப்புகளாலும் ஆக்கப்படுவது. அதுல தொடை என்று சொல்லும் பொழுது அதை எதுகை மோனை முதலியவர் 2 எழுத்து ஒன்றி வருமாறு பாடுதல் எதுகை. அதை வச்சுதான் அடிகளை கண்டுபிடிக்கணும். எதுகை வந்து அது அடுத்த அடி என்று கண்டுபிடிக்கலாம். முதல் எழுத்து ஒன்றி வருமாறு பாடுதல் மோனை. இப்படி பல்வேறு எதுகைகளையும் மோனைகளையும் கொண்டு பாடப்பட்டு வருவதனால பல் தொடை. ஆக பல் கூட்டல் தொடை என்பது பகுருடை என்று அந்த சேரும் போது ஆகிவிட்டது. அது போற்றி போற்றி என்று உழைத்து பாடப்படுவதனாலே போற்றி பகுருடை. அதுல இது ஒரு செய்யுள் முறையிலே பார்த்தால் இது ஒரு களிவன்பா என்றுதான் கூற வேண்டும். கந்தர் களிவன்பா எந்த முறையில் அமைந்திருக்கின்றதோ அந்த முறையில் தான் இந்த போற்றிப்பவருடைய அமைந்துள்ளது. கன்னிகள் பெற்று வருகின்ற களிவன். சிவபுராணமும் களிவன்பா தான். அது கன்னிகள் பெறாத களிவன்பா. நடிகள் அடுத்தடுத்து தொடர்ந்து வரும். இடையிடையே தனிச்சொல் வராது. இடையிடையே தனிச்சொல் வந்ததுன்னா கன்னிகள் சொல்லுவோம். அப்படி இல்லாமல் அது கன்னிகள் பெறாத களிவன்பா. இது திருவாசகத்தில் அமைந்திருக்கின்ற சிவபுராணம். இது கந்தர்களின் பாகம் என்று கன்னிகள் பெற்று வருகின்றார்கள். இப்போ நம்ம இந்த நூலை பார்க்கலாம். இந்த நூல்ல என்ன சொல்லியிருக்கின்றார் என்று கருத்தரவிலே முதலிலே போட்டு காட்டிவிட்டு நூலுக்குள்ளே நாம் புகுவது நன்மலமாக இருக்கும். அது சிவபெருமான் தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் வேதங்களுக்கும் எட்டாத பெருநிலையிலே இருப்பவர். அந்த சிவபெருமான் யாவரும் தன்னை வழிபட்டு உயிர் போட்டு சில்லையிலே ஆனந்த நிறுத்தம் செய்கின்றார். அவருடைய அந்த நடனத்திற்கு போற்றி சொல்லி தொடங்குகின்றார். தொடங்கி அந்த பெருமான் அந்த நடனத்தினுடைய பொருள் என்னவென்றால், உயிர்களுக்கெல்லாம் பேரானந்த வீடு வேறு அழைக்கும் பொருட்டு ஐந்தொழில்களை இடையராது ஆற்றி வருகின்றார். அந்த ஐந்தொழில்களுக்கும் போற்றி சொல்லி, இந்த ஐந்தொழில் செய்வதன் நோக்கம் என்பது என்னவென்று சொன்னால், உயிர்கள் உள்ளவன்றே அந்த உயிர்களை ஆணவம் என்ற மூலவளம் மறைத்துள்ளது. இந்த ஆணவளத்திற்கு பல்வேறு ஓமைகள் சொல்வார்கள். ஒவ்வொரு ஓமையும் ஒவ்வொரு நோக்கில் சொல்லப்பட்டன. எனவே அந்த ஓமைகளை எல்லாம் ஒருவுடைய ஓமையாக கொள்ள வேண்டும். அந்த ஆன்மாவுடைய அறிவை மறைத்துள்ள ஆணவ மறைப்பை நீக்கி அந்த ஆன்மாக்களை உயர்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த ஐந்தொழில்களை இயற்றியிருக்கிறார். அப்பொழுது இந்த உயிர்களுக்கு எப்படி முதன் முதலில் பிறவி கொடுக்கின்றார், இது ரொம்ப அரிய விஷயம். நம்ம மற்ற சாத்திரங்கள்ல பார்ப்பது அரிது. அதாவது முன்வினைக்கு ஏற்றவாறு பிறப்புகள் கொடுப்பார் என்று புனர் உற்பவம் பற்றி தான் எல்லா சாத்திரங்களையும் நம்ம பார்க்கலாம். ஒழிய முதல் உற்பவம் பற்றி பார்ப்பது அரிது. சிவஞான பாடியத்துல கூட இரண்டாம் சூத்திரத்துக்கு விளக்கம் எழுதும் போது இரண்டாம் சூத்திரம் புனர் உற்பவம் வருமாறு உணர்ச்சி கருத்துரை சொல்லியிருப்பார். அப்போ வந்து முதல் உற்பவத்தை பத்தி சொல்லாம புனர் உற்பவத்தை பத்தி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது, முதல் உற்பவம் பிறவிய ஐந்தொழில் தொடங்கி எவ்வளவோ காலமாச்சு, அதனுடைய முதல் எல்லை நம்மால் அறிய முடியாது, ஆனாலும் போற்றி போகிறேன் சொல்லி இருக்கின்றது சொல்லி இதை காட்டுவார். முதல் உற்பவம் சொல்றது ரொம்ப அரிய செய்தி. எப்படி முதல் முதலாக உயிர்களுக்கு பிறவி கொடுக்கின்றார், இந்த செய்திக்கு ஒரு சாத்திர பிரமாணம்னு காட்டணும்னா இந்த இடம் தான். இப்படி ஒரு அருமையான இடம் அது. அப்படி அந்த எப்படி பிறவி கொடுக்கின்றார், பிறவி கொடுத்து மேற்கொண்டு எப்படி அவற்றை பல்வேறு பிறவிகளிலே செலுத்துகின்றார். இந்த ஆன்மா வந்து மனித பிறவி எடுக்கும் பொழுது எந்த முறையிலே பிறவி எடுக்கின்றது, பிறந்து அது எப்படி அது படிப்படியாக பக்குவப்பட்டு ஒரு மனிதன் என்ற நிலைக்கு வருகின்றது, அந்த குழந்தை நிலை, கருவில் இருக்கும் நிலை இருந்த கருவில் இருக்கும் நிலை, குழந்தை நிலை, சிறுவன் நிலை, இளைஞன் நிலை வந்து அப்புறம் தனக்குன்னு ஒரு உத்தியோகம் பார்க்கிற அளவுக்கு ஒரு நிலைக்கு உயருது. எல்லா இந்த எல்லா நிலைகளிலும் இறைவன் எப்படி தோன்றாத்மையாக இருந்து அந்த உயிரை வளர்த்து வருகின்றார். இப்படி மனித பிறவி எடுத்து வாழ்கின்ற அந்த உயிரானது எப்பொழுதும் விழித்துக் கொண்டே இருப்பதில்லை. அது நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் என்று ஐந்தவத்தைகள் அடைகின்றது. அந்த ஐந்தவத்தைகளை அவை எவ்வாறு உயிர் அடைகின்றது என்பது பற்றிய விளக்கம். அது கீழே இருந்து இந்த உயிர்ப்படங்கள்ல இருக்கின்ற உயிர் எப்படி பேருறக்கம் வந்து உறக்க நிலைக்கு வந்து கனவு நிலைக்கு வந்து நனவு நிலைக்கு வருகின்றது, அது கீழே இருந்து அவை எப்படி ஏறி வருகின்றது என்ற விளக்கம். அது இங்கெல்லாம் சிவஞான போதத்தில் நான்காம் யுத்தத்தில் அஞ்சவத்தைத்தே என்று படித்திருப்பீர்கள். சிவஞான பாடியத்தில் அந்த அஞ்சவத்தை பற்றி சொல்லும் போது போற்றி போர்களுக்கும் அங்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் கொடுத்து போற்றி போர்கள் இப்படி சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொல்லி அங்க மீண்டும் மீண்டும் அந்த இடம் மேற்கோள் காட்டுகின்றார். அஞ்சவத்தை பற்றி அறிவதற்கு இந்த நூல் மிகவும் அவசியம். முதல் உற்பவம் பற்றி அறிவது ரொம்ப அவசியம். இந்த நூல் அதுல ரொம்ப அவசியமான ஒரு நிலையிலே இந்த நூல் இருக்கின்றது. முதல் உற்பவத்தை அறிந்து கொள்ள இந்த நூலை கற்க வேண்டியது அவசியம்னு ஏற்கனவே சொன்னேன். அது மாதிரி அஞ்சவத்தை பற்றி தெரிவு கொள்வதற்கும் இந்த நூல் அவசியம். அது மாதிரி இது மனித உயிர்களுக்கு தலைமை வாய்ந்த பிறவி மனித பிறவி என்பதனாலே, மனித பிறவி எடுக்கும்போது ஒரு உயிர் எவ்வாறு எடுக்கின்றது, எப்படி படிப்படியாக வளர்க்கின்றது, எப்படி அஞ்சவத்தை எடுக்கின்றது, மனித பிறவியில வைத்தே இந்த பாடல இந்த நூல்ல சொல்லியிருந்தாலும் அப்புறம் தனியா சொல்றாரு மனித பிறவிக்கு தான் இந்த அனுபவங்களோ அப்படின்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. மனித பிறவிக்கு மட்டுமன்று மற்ற எல்லா பிறவிகளையும் இதே முறையில் தான் வளர்த்து வருகின்றார் என்றும் அங்கே சொல்கின்றார். மற்ற பிறவிகளும் அஞ்சவத்தைகளை அடையத்தான் செய்கின்றன என்று சொல்லி அந்த உயிர்கள் அப்படி அஞ்சவத்தைப்பட்டு படிப்படியாக வளர்ந்து வருகின்ற காலத்திலே நல்வினைகளும் ஈட்டுகின்றன, தீவினைகளும் ஈட்டுகின்றன. நல்வினைகளின் பயனாக அவை இங்கே சிறந்த பிறவிகள் இருக்கலாம், உலகத்திலே சிறந்த பிறவிகள் இருக்கலாம். சிறந்த அல்வினைகள் இருப்பின் மேலுலோகங்கள் தேவலோகம் நாகலோகம் இதெல்லாம் சென்று நாகலோகம் என்பது பாதாள உலகம். பாதாள உலகத்திலும் பல சிறந்த போகங்கள் இருக்கின்றன என்று சொல்கின்றார். சித்தாந்த பட விளக்கம் என்ற நூல் நம்முடைய வாயானந்த சுவாமிகள் அவர்கள் இயற்றியுள்ளார்கள். அது நம்முடைய ஆதிரத்திலே பல பதிப்புகள் வந்துள்ளன. அந்த நூலை சிலர் பார்த்திருக்கலாம், சிலர் பார்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனா அந்த படத்தை எல்லாமே பார்த்திருப்பீங்க. சித்தாந்த படம் அந்த படத்திற்கு விளக்கம் சொல்கின்ற நூல் தான் சித்தாந்த பட விளக்கம். அதிலே பாதாள உலகங்களிலே சிறந்த போகங்கள் இருக்கின்றன. ஒருவர் தேவலோக போகங்களிலும் கூட பற்றை விடுத்தாலும் கூட பாதாள உலகத்தில் உள்ள போகங்களில் பற்றை விடுப்பது அரிது என்று ஒரு செய்தி அங்கே இடம்பெறுகிறது. இப்படி சிறந்த புண்ணியங்கள் தான் செய்தவர்கள் இப்படி தேவலோகம் நாகலோகம் போன்ற உலகங்களிலே சென்று அணிவிப்பார். அப்புறம் தீவினைகள் பெரிய தீவினைகள் செய்திருந்தால் அவற்றின் பயனாக நரக போகங்களையும் அணிவிப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றார். அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, பெரிய நன்மையின் பயனாக தேவலோகத்தை அனுப்பியவர்களே பெரிய தீவினையின் பயனாக நரகலோகத்தை அணிவிப்பார்கள் சொன்னால், அப்போ நல்வினையும் தீவினையும் ஒன்றால் ஒன்று கெடவில்லை என்ற உண்மை எங்க தெரிகிறது. அது நேரடியாக ஆசிரியர் சொல்லல. நல்வினைக்கு அங்க போய் பயன் அனுபவித்தவன் ஒருவேளை அவன் தீவினை பெரிய தீவினை செய்திருந்தார் நரகத்துக்கு வந்து பயனளிப்பான் என்று சொல்லிவிட்டார். அப்ப இதன் மூலமா நமக்கு அறிவிக்கக்கூடிய உண்மை என்னவென்றால், நல்வினையும் தீவினையும் ஒன்றால் ஒன்று கெடுவதில்லை. நல்வினை செஞ்சா அதுக்கு பயன் தனி, தீவினை செய்தால் அதுக்கு பயன் தனி என்பதுதான் தெரிவித்தான். அப்போ அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உயிவினை நாடாதிருப்பது உங்களுக்கு குணமன்றே என்று சொன்னார். கைவினை செய்த பிராண்களை போட்டதும் நாம் அடியோம் என்று அடுத்தாக சொல்றார். ஆகவே சிவபெருமானுக்கு செய்கின்ற அந்த கைத்தொண்டு இருக்கின்றதே அந்த சிவபுண்ணியம் தான் நம்மை தீவினையிலிருந்து காப்பாடும். உலகியல் நல்வினைகள் பசுபுண்ணியங்கள் காப்பாற்றுவாங்க. பசுபுண்ணியங்கள் என்ன செய்யும், அதுக்கு உண்டான பலனை கொடுக்கும். அவ்வளவுதான். நம்ம ஏதாவது தீவினை செஞ்சிருந்தோம்னா அதிலே இருந்து காப்பாற்ற அதனால முடியாது. உலகத்துல சில நண்பர்கள் இருப்பார்கள், என்ன அப்படின்னா நமக்கு சில உதவிகளை அவர்கள் செய்வார், சில உதவிகளுக்கு அவர்களை பயன்படுத்தலாம். அவ்வளவுதான். வேற நமக்கு எந்த வகையான இடையூறு வந்தா அதுக்கும் அவர்களை பயன்படுத்தினா முடியுமா, முடியாது. சில தேவைகளுக்கு அவர்களை பயன்படுத்தலாம், அந்த மாதிரி இருப்பார். ஆனா சில நமக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் நமக்கு நல்லதும் செய்வார்கள், தீமை வரும்போது அதே நம்மளை பாதுகாக்கவும் ஓடி வருவார்கள். அப்படி ரெண்டு வகையினர் உலகத்திலே பார்க்கணுமே. அந்த மாதிரி பசுபுண்ணி என்ன செய்யும், நீ செய்யற பசுபுண்ணி என்ன செஞ்சிருக்கிறேன் உனக்கு பலன் தாரேன், அவ்வளவுதான். நான் ஒரு தீவினை செஞ்சிருக்கிறேன் அதுக்கு என்னால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு ஒதுக்கி. சிவபுண்ணியம் தான் நம்ம செய்யற தீவினர் நம்மளை காப்பாடும். ஆகவே சிவபுண்ணியம் செய்தால் அதுக்கு சொற்கலோக பேர் இல்லை, அது வந்து சாலோக பேர். கைலாயத்தில் போயிருக்கக்கூடிய சாலோக பேர், அந்த வழி தனி. இங்க சொல்லியிருக்கிறது பொதுவான நிலை. எல்லாரும் முதலே அங்க வர முடியாது இல்லையா. நல்வினைகள் செய்கின்றார்கள், மேலுடங்கள் செய்கின்றார்கள், பெரிய தீவினைகள் செய்திருந்தால் இங்கே வருகின்றார்கள் வந்து. அப்போ எல்லாம் சிவபெருமான் அறியத்தான் நடக்கின்றது. அப்ப இந்த மாதிரி தீவினை நரக துன்பங்கள் ஆன்மாக்கள் படுவதை சிவபெருமான் பார்த்துக் கொண்டிருப்பதா என்று ஒரு வினா இயல்பாக எல்லாருமே எழும். அதை ஆசிரியர் உணர்கின்றார். அப்போ அதற்கு தக்க எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்லி அது அவருடைய மரக்கருணை என்று சொல்லி விளக்கம் தருகின்றார். விளக்கம் ஒரு இடத்துக்கு நம்ம அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி இருவினை பலன்களையும் ஊட்டியதுனாலே அந்த ஆன்மா என்ன செய்கின்றது, ஒரு தெளிவு பெறுகின்றது. என்ன அப்படின்னு சொன்னார், நல்வினை தீவினை இரண்டையும் ஒன்றாக நோக்கக்கூடிய ஒரு தெளிவான நோக்கு அந்த அண்ணாவுக்கு உண்டாகின்றது. ஆகவே என்ன அப்படின்னா, நல்வினை தீவினை பயன் அது துன்பம் தருவது அது அதுல வந்து சந்தேகமே இல்லை. நல்வினை பயன் இன்பம் தந்தாலும் அது நிலை இல்லாத இன்பம் தான். ஏனென்றால் ஒரு உடலை கொண்டு அனுபவிக்கின்ற இன்பம் தான். அந்த உடல் ஒரு கால எல்லைக்கு உட்பட்டது. அந்த தேவலோக உடல் நீங்கிவிட்டால் அந்த இன்பங்களும் எல்லாம் மாயமா போயிடும். ஆகவே அவையெல்லாம் மெய்யான இன்பங்கள் அல்ல. மெய்யான இன்பம்னா நம்ம விட்டு என்றும் அது பிரியாம இருக்கணும், நினைத்த இன்பமா இருக்கணும், அப்படி அல்ல என்று சொல்லி. ஆகவே புண்ணியமா இருந்தானே பாவமா இருந்தானே ரெண்டுமே வந்து, அதாவது பாவத்தை போன்றே புண்ணியத்திலும் ஆகும். பாவம் செய்வதில் ஒரு பக்குவம் வந்த அம்மாவுக்கு பாவம் செய்வதில் பாவம் செய்யக்கூடிய சிந்தனையே இருக்காது. அதே மாதிரி பசு புண்ணியம் செய்யக்கூடிய சிந்தனையும் இருக்காது. இதுவும் நம்முடைய உயிருக்கு வழிவகுக்காது சொல்லி ரெண்டையுமே ஒன்றாக கருதி ஒதுக்கிவிட்டு நிலை வேற்றுக்கு வழி என்ன, நிலை பெறுமாறு எண்ணுதியே, அந்த நேரத்தை தான் எண்ணுது நிலை பெறுமாறு எண்ணு. அந்த சைவ நெறியாகிய சரிய பிரிவிலே ஈடுபடதான் அதுக்கு அந்த இருவினை ஒப்பு, மலவரிவாகம், சத்திரிவாதம் எல்லாம் கேட்டிருப்பீர்கள், உயர் வகுப்பு. ஆகவே இதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், இங்கேயும் வருகின்றது. அந்த வரது இடத்துல நம்ம வளர்க்கலாம். அந்த இருவினை ஒப்பு, மலவரிவாகம், சத்திரிவாதம் எல்லாம் வந்து அந்த நிலையில தான் அந்த ஆன்மாவானது இந்த மாதிரி கீழான பதவிகளிலே செல்லாத ஒரு சிறந்த நிலையை அந்த ஆன்மா அடைகின்றது. அப்போ அந்த ஆன்மாவுக்கு சத்திரிவாதத்தை அடைகிறது. அந்த சத்திரிபாதம் கிடைத்த உடனே அந்த அம்மாவுக்கு சிவபெருமானுடைய அவர் தன்னை வந்து உணர்த்தினால் சிவபெருமானை உணரக்கூடிய ஒரு தகுதி வருகின்றது. அப்போ விஞ்ஞானர்களுக்கு எப்படி அருள் செய்கின்றார், பிரளயர்களுக்கு எப்படி அருள் செய்கின்றார், அந்த முறைகளை எல்லாம் செய்யாமல் இங்கே உலகில் வாழ்கின்ற நம்ம உலகில் வாழ்கின்ற அம்மாக்களை பற்றி தான் இங்கு பேசுகின்றார். சகலாமாக்களுக்கு தான் அந்த மாதிரி சாத்திரங்களை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே விஞ்ஞானர்களை பிரளயர்களுக்கெல்லாம் அருள முறையில இல்லாம சகலருக்கு வந்து குரு வடிவில் வந்து தன்னுடைய அந்த கடத்த திருமேனிக்குரிய அந்த திருக்கோளங்களை எல்லாம் மறைத்து குரு வடிவிலே வந்து அந்த ஆன்மாவுக்கு ஜீர்க்கையெல்லாம் செய்து ஞானத்தை உணர்த்தி அந்த ஆன்மாவுக்கு வீடு பெயர் அருள்கின்றார். ஆக இப்போது வீடு பெயர் அருள் இந்த பெருமான் இப்போதுதான் என் அருவிலே எழுந்துவிட்டிருக்கின்றாரா என்று சொன்னார், இல்லை. இதற்கு முன் நான் பெத்த நிலையிலே பிறவி எடுத்து உழன்று வந்த காலங்களிலெல்லாம் என் உடல் இருந்து என்னை வளர்த்து வந்தவர் தான். ஏன் அந்த பிறவியே எடுப்பதற்கு முன்பு அனாதி கேவலத்தில் இருந்த போதே உடனாக இருந்தவர் தான். அதே நான் அறியாமல் இருந்தேன். அவர் ஒரு கல்வன் ஒளிந்திருப்பது போல என் அறிவிலே ஒளிந்திருந்தார். இப்போது அவர் வெளிப்பட்டு அருள்கின்றார். இப்படி அனாதி கேவலம் தொட்டே அடியனுக்கு உபகரித்து வருகின்ற இந்த முதல்வனுடைய பெருங்கருணையை நான் என்னென்று எடுத்துரைப்பது என்று சொல்லி முடிக்கின்றார். இதற்கு மேல் நான் பேச வார்த்தை இல்லை என்ற ஒரு நிலையிலே கொண்டு வந்து இந்த நூலை முடிக்கின்றான். ஆகவே இதெல்லாம் திரட்டிதான் ஒரே தொடர்ந்து சொல்லிட்டாங்க திருவாசகத்தில், பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளை என் பாத திறம்பாடி ஆடையோர் என்பாவாய். இந்த மாதிரி விரிவான சாத்திரங்களை தான் பார்த்தால்தான் திருமுறைகள் வரக்கூடிய சின்ன சின்ன தொடர்களை நம்ம பொறுப்பு செய்ய முடியும். ஏன்னா இந்த பெரிய சாத்திரம் திருமுறைகள்ல ஒரு சின்ன தொடர்கள் அடங்கியது, அப்படி அடக்கி பாடியிருப்பார். அந்த வாரிமுறையிலே நாம் இதை பார்த்திருக்கின்றோம். மொத்தம் 95 கன்னிகள். கன்னி என்பது 2 அடிகள், 95 கன்னிகள், 190 அடிகள். அடிகள்ல சொன்னா 190 அடிகள் கொண்டது இந்த போற்றி பொருளோட. இப்பொழுது நூலை நான் தொடங்கிக் கொள்ளலாம். பூமன்னு நான்முகத்தோன் புத்தேழில் ஆங்கவர்கோன், மாமன்னு சோதி மணிமார்வன், நாமன்னும் வேதம் வேதாந்தம் விளக்கம் ஜெய் என்றுவுடன் நாதம் நாதாந்தம் நடுவே தம் போதத்தால் ஆமளவும் தேட அளவிறந்த அப்பாலை சேம ஒளி எவரும் தேரும் வகை மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி. முதல் போட்டி இப்படி 14 போட்டிகள் இடம்பெற்றுள்ளன. சாத்திரங்களும் 14, இந்த போற்றிபவருடைய இந்த போற்றிபவருடையும் சேர்த்துதான் மெய்கண்ட சாத்திரங்கள் 14, இந்த போற்றிபவருடைய உரைக்கப்பட்ட போட்டிகளும் 14. அப்படி ஒரு அமைப்பாக வந்துவிட்டது. நம்முடைய திருவாரூராஜன பண்டார சாத்திரங்களும் 14, அப்படி ஒரு அமைப்பு. அங்க மெய்கண்ட சாத்திரம் 14, பண்டார சாத்திரம் 14, ரெண்டையும் கூட்டம் 28, ஆறுமங்கலும் 28. ஒரு அமைப்பு, திருவருள் அமைப்பு அவ்வாறு இருக்கின்றது. என்ன சொல்றார் அப்படின்னா, நான்முகன் தேவர்கள், தேவர்கள் தலைவனாகிய இந்திரன், திருமால், வேதம் வேதாந்தம், நாதம் நாதாந்தம், இவை அனைத்துக்கும் அப்பாற்பட்டு விளங்குவது சிவமாகிய அந்த பெருஞ்சோதி என்று சொல்கின்றான். பூமன்னு நான்முகத்தோன், பூவிலே தாமரை பூவிலே இருக்கின்ற நான்முகன் பிரம்மா. புத்தேழில் புத்தேழில் தேவர்கள், ஆங்கவர் ஓன் அந்த தேவர்களுடைய தலைவன் யாரு, இந்திரன். மாமன்னு சோதி மணிமாறுவன், மாமன்னு என்பதுல மா என்பது லட்சுமியை குறிக்கும், திருமகளை குறிக்கும். திருமாலுடைய இதயத்திலே திருமகள் எழுந்தருளியிருப்பார்கள். ஆகவே மாமன்னு சோதி என்றால் இலக்குமி எழுந்தருளியிருக்கின்ற, சோ இலக்கு எழுந்திருக்கின்றார். ஒரு சோதி மணியையும் அவர் அணிந்திருக்கின்றார். மார்பன் என்றால் நெஞ்சை உடையவர். எப்படிப்பட்ட நெஞ்சை உடையவர்? சோதி மணி, ஒளி வீசுகின்ற மணியை அணிந்த நெஞ்சை உடையவர். அப்புறம் மாமன்னு நெஞ்சை உடையவர். மாமன்னு மார்பன், சோதி மணி மார்பன், அப்படி தனித்தனியா கூட்டிக்கணும். மாமன்னு மார்பன் போது திருமகள் எழுந்தருளியிருக்கும் மார்பை உடையவர், சோதி மணி மார்பன்பவர் சோதி மணியை ஒளிவிடும் மணியை அணிந்திருக்கக்கூடிய மார்பை உடையவர். கௌஸ்துப மணி என்று ஒரு மணியினை அவர் அணிந்திருப்பதாக சொல்வார். அதுதான் சோதி மணி என்றார். இது திருமாலை குறிக்கின்றது. மாமன்னு மார்பன், சோதிமணி மார்பன் திருமால். நாமன்னும் வேதம், சிறந்த அறிஞர்களுடைய நாவிலே நிலை பெற்றிருக்கக்கூடிய வேதம். வேதம் ஓதுதல், வேத கருத்துக்களை எடுத்துச் சொல்லுதல், இதெல்லாம் அறிஞர்களுடைய செயல். ஆகவே அறிஞர்களின் நாவிலே இருக்கக்கூடிய வேதம், வேதாந்தம், அந்த வேதத்தினுடைய சாரமான கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த ஞானபாத பகுதி, அதுதான் வேதாந்தம், உபநிடதம் என்று சொல்வார்கள். அந்த வேதாந்தம் விளக்கஞ்சை விந்துவுடன், உயிர்களுக்கு அறிவு விளக்கம் தரக்கூடிய அந்த சுத்த தத்துவங்களுள் ஒன்றாகிய விந்து தத்துவம், விந்து தத்துவம். அதோட நாதம், அந்த விந்து தத்துவத்துக்கு மேலான நாத தத்துவம். அப்புறம் நாதாந்தம், அந்த நாதத்துக்கும் முடிவாக இருப்பது, அந்த முடிவு நாதத்துக்கும் முடிவாக இருப்பது நாதாந்தம். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நாதத்துக்கும் எதிரிருந்து தோண்டியது சுத்தமாய் இருந்து தோண்டியது. ஆகவே அந்த சுத்தமாயை தான் நாதாந்தம் எனப்படும். அதுக்கு இன்னொரு பேர் குடிலை என்றும் சொல்வார்கள். குடிலை என்று சொன்னாலும் சுத்தமாயை என்று சொன்னாலும் ஒன்றுதான், அதுதான் நாதாந்தம் என்று சொன்னார். இவை எல்லாம் நடுவே நடுவேதம் இருக்கு. அது படிக்கும் போது நடுவேதம் நடுவே, ஏற்கனவே ஒரு வேதம் சொல்லிட்டு இப்ப நடுவேதம் சொல்றாரு அப்படின்னா நடுவே தம் என்று பிரித்துக் கொள்ளும். நடு வேதம் என்று பிரிக்காமல் நடுவே தம், தம் போதத்தா, நடுவே தம் போதத்தா. நடுவேன்னா நம்முடைய மனதிலே, நம்முடைய மனதின் வாயிலாக நம்முடைய அறிவை கொண்டு ஆமளவும் தேட, இயன்ற அளவும் தேட. யாரெல்லாம் தேடுறாங்க? நான்முகன் தேடுறார், தேவர்கள் தேடுறாங்க, ஆங்கவர் போன் தேவர்களின் தலைவன் தேடுறாரு, மாமன்னு சோதி மணிமார்வன் திருமால் தேடுறாரு, வேதம் வேதாந்தம் விந்து நாதம் நாதாந்தமாகி சுத்தமாகி எல்லாம் தேடுகின்றன. நாதம் விந்து இதெல்லாம் ஜடமாச்சே, இவை தேடுதான். எப்படி நான்முகன் தேடுறார், திருமால் தேடுறார், சரிதான், இவையெல்லாம் ஜடமா, ஜடமும் சேர்ந்து தேடுது அப்படின்னா அவற்றுக்கு அதிதெய்வங்கள் இருப்பார்கள். தத்துவத்துக்கு ஒவ்வொரு தத்துவத்துக்கும் அதிதெய்வங்கள் இருப்பார்கள். அந்த அதிதெய்வங்களை குறிப்பிடுகின்றார். என்ன நாலு தத்துவம் வரைக்கும் போனாலும் அதுவும் பதமுத்தி தான், பதமுத்தி தான். அவர்களுக்கு அந்த தத்துவங்கள்ல இருக்கணுங்கிற பற்று இருக்கும். அப்ப மகாசங்கார காலத்துலதான் எல்லாம் ஒடுங்கும் போது தான், ஆகா நம்ம சுத்த தத்துவமும் ஒடுங்கல்லாம் செய்கின்றது, இதன் மீது பற்று வைத்துமேனு அப்பந்தான் அவர்களுக்கு வந்து ஒரு தெளிவு வந்து அப்பம் அப்பம் அவர்கள் வீடு பேர் அடைஞ்சு விடுவார். சிலருக்கு நடுவே வைராக்கியம் வரலாம், சிலருக்கு அந்த சங்கார காலத்தில் வரலாம் என்று பாடியத்திலே சொல்லியிருக்கின்றார். ஆகையினாலே இந்த நான்குவன் தேவர்கள் இந்திரன் திருமான் அப்புறம் வேத வேதாந்தங்கள் எல்லாம் ஆமளவும் தேட, நம்மால் இயன்ற அளவும் தேட, அளவிறந்த அப்பாலை சேமொழி, இவர்களெல்லாம் இயன்ற அளவும் தேடுகின்றார்கள். ஆனா அவர்கள் அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையிலே விளங்குகின்றார். அப்பாலை சேம ஒளி, சேமம் என்பது இன்பம், பேரின்பம், முத்தி பேரின்பத்தை குறிக்கும். இந்த முத்தி பேரின்பத்தை தரக்கூடிய ஒளிவடிவான பொருள், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பரும் சோதி என்று பெருமானை குறிப்பிடுகின்றார். அதனால்தான் சேம ஒளினார். ஆகவே இவர்கள் எல்லாம் தம்மால் இயன்ற அளவும் தேட அவர்கள் அறிவுக்கு அப்பாற்பட்டவராய் அவர்களுக்கு புலப்படாமல் அவர்கள் அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த சேம ஒளியை என்ன செய்கின்றது? எவரும் தேரும் வகை, இவர்கள் மட்டுமல்ல இவர்களை விட எளிய பிறவிகள் இருக்கின்ற மற்ற ஆன்மாக்களும் தேரும் வகை தெளிவு பெறும் வகையிலேயே மாமணி சூழ் மன்றுள் பேரொளி சூழ்ந்திருக்கின்ற மணிமன்றுள், அதாவது அம்பலத்தில் பொன்னம்பலமாகிய சில்லையில் நிறைந்து, அந்த பொன்னம்பலமாக சில்லை பொன்னம்பலத்தில் நிறைந்து பிறவி வழக்கறுக்க நம்முடைய பிறவி தொடர்ச்சியை போக்கு பொருட்டு நின்ற நிறுத்த நிலை போற்றி, அங்கு நிலை பெற்று இருக்கின்ற அந்த திருநடனம் போற்றி சொல்கின்றார். போற்றிங்கும் போது காப்பதாக என்று பொருள் சொல்கின்றார். அந்த திருநடனம் அடியேனை காத்தருக.